எனதருமை அன்புள்ளங்களே, 42, 43 ஆகிய இரு திருப்பாடல்களில் நம்முடைய தேடல் தொடர்கின்றது. இன்று 42 திருப்பாடலின் 3 திருவசனத்தை மட்டும் சிறிது ஆழமாக சிந்திப்போம். இதோ 42 திருப்பாடலின் 3 திருவசனம்.
இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர்.
வேதனையில் தோய்த்தெடுக்கப்பட்ட வரிகள் இவை. துயரத்தின் உச்சியில் அல்லது துயரத்தின் ஆழ்ந்ததொரு பள்ளத்திலிருந்து வெடித்து எழும் வார்த்தைகள் இவை. அன்புள்ளங்களே, எப்போது நம்முடைய வாழ்வில் கண்ணீரே நமது உணவாகின்றது? நமக்கு நெருங்கிய ஒருவரை நாம் இழக்கும் போது உணவருந்துவது, உறங்குவது போன்ற அன்றாட கடமைகளே நமக்கு கடினமாகிப் போகும். முழு நேரமும் கண்ணீரில் நமது இரவும் பகலும் கழியும். இறைவனை இழந்த நிலையில் திருப்பாடலின் ஆசிரியர் இந்த வரிகளைச் சொல்வதை நம்மால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது, இல்லையா? கண்ணீரே உணவாகும் இந்த உருவகத்தை வேறு திருப்பாடல்களிலும் நாம் காணலாம். இதோ சில எடுத்துக்காட்டுகள்.
திருப்பாடல் 6. பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது, என் கட்டில் அழுகையால் நனைகின்றது, துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. திருப்பாடல் 80. உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்! கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர், கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர்.
தேடி வந்தே நிறைவா, என்னை தேற்றிடவா இறைவா, தேடி வந்தே நிறைவா, என்னை தேற்றிடவா இறைவா.
அன்பு நெஞ்சங்களே, கண்ணீரில் திருப்பாடல் ஆசிரியர் மூழ்கியதற்கு காரணம் என்ன? உன் கடவுள் எங்கே என்று தீயோர் அவரை கேட்டனர் என்பதே காரணம். நாம் சிந்தித்து வரும் இந்த இரு திருப்பாடல்களும் நாடு கடத்தப்பட்டோர் மன்றாட்டு என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள பாடல்கள் என்பதை நாம் அறிவோம். இஸ்ரேல் மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் அடிமைகளாக, நாடு கடத்தப்பட்டவர்களாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் வேற்று நாட்டவரிடையே வாழ்ந்தபோது பல வழிகளிலும் உடல் வேதனைகளை அனுபவித்தனர். உடல் வேதனைகளை விட அவர்கள் அடைந்த மனவேதனைகள் மிக அதிகம். உடல் வேதனைகள் ஒருவேளை பகல் பொழுதோடு முடிந்திருக்கும், ஆனால் மனவேதனைகள் பகலும் இரவும் அவர்களை துரத்தி இருக்கும். எனவேதான் இரவும் பகலும் கண்ணீர் தனது உணவானதென்று ஆசிரியர் கூறியுள்ளார். நமக்கும் இந்த அனுபவம் உண்டு அல்லவா? இஸ்ரேல் மக்கள் அனுபவித்த மனவேதனைகளின் உச்சம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு வந்த பழிச்சொற்கள், கேலிச்சொற்கள். உன் கடவுள் எங்கே என்று அவர்கள் காதுபட தினமும் ஒலித்த அந்த கேள்வி, அந்த கேலி இடியாக உள்ளத்தில் இறங்கியது. அதன் எதிரொலிகள் இரவும் பகலும் அவர்களை வாட்டி எடுத்தன. இந்த கேள்வியை பிற நாட்டவர் கேட்டபோது திருப்பாடல் ஆசிரியரின் மனம் வேதனையுற்றது. ஆனால் இதே கேள்வியை அவரது இனத்தவரான இஸ்ரேல் மக்களே எழுப்பிய போது அவரது வேதனை பல மடங்காகியது. அன்பு நெஞ்சங்களே, உன் கடவுள் எங்கே என்பது சாதாரணமான ஒரு கேள்வி அல்ல. இந்த கேள்வியை கேட்பவர்கள் இறைவனை தேடும் நோக்கத்தில் இதை கேட்பதில்லை. இந்த கேள்வியில் அதிகம் ஒலிப்பதெல்லாம் கேலி, நையாண்டி, சவால். கடவுளை பற்றி எழும் கேள்வி ஒருவரது வாழ்வின் அடித்தளத்தையே அசைத்துவிடும் நிலநடுக்கம் போன்றது. இதற்கு இணையான ஓர் எடுத்துக்காட்டை நமது அனுபவங்களிலிருந்து சொல்ல வேண்டுமென்றால் இவ்வாறு சொல்லலாம். பெற்றோர் யார் என்று அறியாமல் வளரும் ஒரு குழந்தையிடம், அல்லது பெற்றோரை இழந்து தவிக்கும் ஒரு குழந்தையிடம், உன் அம்மா எங்கே, உன் அப்பா எங்கே என்று யாராவது கேட்டால் அந்த கேள்வி அந்த குழந்தையை மிகவும் பாதிக்கும், இல்லையா? அதுபோன்ற ஓர் உணர்வை இந்த வரிகளில் வெளிப்படுத்தியுள்ளார் ஆசிரியர். என்னருமை நெஞ்சங்களே, கடவுள் எங்கே என்ற இந்த கேள்வியை இரு நிலைகளில் நாம் சிந்திக்க முயல்வோம். இந்த கேள்வி நமக்குள்ளிருந்து எழுவது ஒரு நிலை, பிறர் இந்த கேள்வியை நம்மிடம் கேட்பது மற்றொரு நிலை. என் கடவுள் எங்கே என்றோ, என் கடவுளே நீ எங்கே இருக்கிறாய் என்றோ பலமுறை நாம் ஒவ்வொருவரும் மனதில் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றோம். வேதனைகளின் உச்சத்தில், தோல்வியில் துவண்டு விழும் நேரத்தில், கோபம் கொழுந்துவிட்டு எரியும் நேரத்தில் இந்த கேள்விகள் நம்மிடமிருந்து எழுந்திருக்கும். இந்த கேள்விகளுக்கு விடைகள் நேரடியாக அல்லது மறைமுகமாக நமக்கு கிடைத்திருக்கும், அல்லது விடைகள் கிடைக்காமலேயே போயிருக்கும். கடவுள் எங்கே என்ற போராட்டத்தில் ஈடுபடும் நமக்கு மார்க் ட்வெயின் என்ற புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளரது வாழ்க்கையின் சில பக்கங்கள் பாடமாக அமையலாம். மார்க் ட்வெயின் ஒலிவியா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தவர். இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்தனர். ஒலிவியா இறை நம்பிக்கை கொண்டவர். இல்லத்தில் ஒரு பீடம் அமைத்து தினமும் குடும்பமாக ஜெபிக்கும் பழக்கத்தை வற்புறுத்தி வந்தார். ஆரம்பத்தில் இந்த ஜெபங்களில் ஈடுபட்ட மார்க் ட்வெயின் ஒருநாள் தன் மனைவியிடம், "உனக்கு இவைகளில் நம்பிக்கை இருந்தால் தொடர்ந்து செய், நான் தடுக்க மாட்டேன். ஆனால் என்னை விட்டுவிடு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. எனவே உன்னுடன் ஜெபத்தில் கலந்து கொள்வது போல் வெளிவேடம் போட எனக்கு விருப்பமில்லை" என்றார். மார்க் ட்வெயின் புகழின் உச்சிக்கு சென்றார். செல்வம் சேர்ந்தது. ஆனால் கடவுள் பக்தி அந்த வீட்டில் குறைந்து வந்தது. மார்க் ட்வெயின் ஜெபிக்காததால் ஒலிவியாவும் கடவுளை விட்டு அதிக தூரம் சென்றார். இருவரும் கடவுளை தொலைத்துவிட்டனர் என்றே சொல்லலாம். அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்வில் ஒரு புயல் அடித்தது. அவர்களது மூத்த மகள் சுசிக்கு 14 வயது நடந்தபோது மூளை காய்ச்சலால் தாக்கப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தார். அந்த நேரத்தில் மார்க் ட்வெயின் தன் மனைவியிடம், "உன்னுடைய கடவுள் நம்பிக்கை இப்போது உதவி செய்யும் என்று தோன்றினால் அந்த உதவியை தேடலாமே" என்று சொன்னார். அதற்கு அவரது மனைவி, "இல்லை, நான் கடவுள் நம்பிக்கையை தொலைத்து பல நாட்கள் ஆகிவிட்டன. இப்போது என்னிடம் அது கொஞ்சமும் இல்லை" என்று கூறினார். அன்பு நெஞ்சங்களே, சிறிது சிறிதாக கடவுளை நம்முடைய வாழ்விலிருந்து தொலைத்துவிட்டு தேவைப்படும்போது மட்டும் அவரை தேடினால் அவ்வளவு எளிதாக நம்முடைய கண்களுக்கு அவர் புலப்படுவாரா என்பது தெரியவில்லை. அவர் அருகில் இருந்தாலும் அவரை எங்கே தேடுவது என்று நமக்கு தெரியாததால் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் நாம் திண்டாடுகிறோம். எனதருமை அன்புள்ளங்களே, கடவுள் எங்கே என்ற கேள்வியை நமக்குள் நாமே எழுப்புவது முதல் நிலை. கடவுள் எங்கே என்ற கேள்வியை பிறர் நம்மிடம் கேட்பது இரண்டாவது நிலை. "உன் கடவுள் எங்கே" என்று தீயோர் தன்னிடம் கேட்பதாக திருப்பாடலின் ஆசிரியர் கூறியுள்ளார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது அது ஒரு சவாலாக, கேலியும் நையாண்டியும் கலந்த ஒரு சவாலாக ஒலிக்கின்றது. இந்த சவாலுக்கு பின்னணியில் அவர்களது மமதை வெளிப்படுகின்றது. தங்களைச் சூழ்ந்துள்ள செல்வம், புகழ், வெற்றிகள் என்ற பல்வேறு சக்திகளால் உண்டாகும் மமதை இது. இவைகளே போதும், இவைகளை மீறி யாரும் தங்களை தீண்ட முடியாது என்ற இருமாப்பில் எழும் கேள்வி இது. அன்பு நெஞ்சங்களே, இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு இந்து மத பாரம்பரியத்தில் காணப்படும் இரண்யன். எந்தெந்த வகையில் தன்னை மரணம் தீண்டக்கூடாது என்பவைகளை பட்டியலிட்டு தந்திரமாக வரங்களை பெற்றவன் இரண்யன். தன் மகன் பிரகலாதன் நாராயணனையே என்றும் நம்பி வாழ்வதை எள்ளி நகையாடுகின்றான். "உன் நாராயணன் எங்கே?" என்று கேட்கும் இரண்யனிடம், "அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்" என்று பிரகலாதன் சொன்ன பதில் நமக்கெல்லாம் தெரியும். மமதையில் தன் மகனிடம் கடவுளை கேலி செய்த இரண்யனின் முடிவும் நமக்கு தெரியும். அன்பு நெஞ்சங்களே, உன் கடவுள் எங்கே என்று சவால்கள் எழும் ஒவ்வொரு நேரமும் கடவுள் தன் சக்தியோடு தோன்றி சவால் விட்டவர்களுக்கு சரியான பதில் தர வேண்டும், அவர்களுக்கு சரியான பாடங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று நம்முடைய மனம் விரும்புகின்றது. இரண்யனுக்கு கிடைத்த பதிலைப் போல் ஒவ்வொரு முறையும் நடப்பதில்லையே. பல நேரங்களில் இந்த கேலியான சவாலான கேள்விகளுக்கு பதில்களே இல்லாமல் போயிருக்கின்றன. எனதருமை அன்புள்ளங்களே, என் கடவுள் எங்கே என்று வேதனையில் நாம் எழுப்பும் கேள்விக்கு, உன் கடவுள் எங்கே என்று மமதையில் பிறர் எழுப்பும் கேள்விக்கு கேலிக்கு கடவுள் தரும் பதில்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கல்வாரிக்கு செல்ல வேண்டும். வாருங்கள். இறைமகன் இயேசு அங்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தன் கடவுள் எங்கே என்ற தொனியில் அவரே கேள்விகளை எழுப்பினார். அவரை சுற்றியிருந்தவர்களும் கேலியாக சவாலாக இதே கேள்விகளை எழுப்பினர். "நீ கடவுளாக இருந்தால் இறங்கி வா" என்று சவால் விட்டனர். இயேசு எழுப்பிய கேள்விகள் அவரை சுற்றி எழுந்த கேள்விகள் அனைத்திற்கும் கல்வாரியில் விடைகள் கிடைத்ததாக தெரியவில்லை. கல்வாரி சம்பவங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இறைவன் இருக்கின்றாரா, இப்போது அவர் எங்கே என்ற கேள்விகளே மனதில் பதிந்திருக்கும். விசுவாச கண்ணோடு இறைவனின் பக்கம் திரும்பிய ஒரு கள்வனுக்கு சரியான விடை கிடைத்தது. அதே விசுவாச கண்ணோடு பார்த்த நூற்றுவர் தலைவனுக்கு விடை கிடைத்தது. இவர்களைத் தவிர அங்கிருந்த அனைவரையும் பிரமிக்க வைக்கும் வண்ணம் விடைகள் கல்வாரியில் ஒலிக்கவில்லை. ஆனால் கல்வாரிக்கு பின் நடந்த நிகழ்வுகளில் கடவுள் தந்த பதில்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. கடந்த 20 நூற்றாண்டுகளாக இந்த பதில்கள் மனிதர்களின் ஆழ் மனதில் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. அன்புள்ளங்களே, கடவுள் எங்கே என்று நம்முடைய மனமும் இந்த உலகமும் எழுப்பும் கேள்விகளுக்கு தகுந்த பதில்களை நாம் கண்டுணர்வதற்கு தனியொரு வரம் வேண்டும். அந்த வரத்திற்காக இறைவனை இப்போது வேண்டுவோம்.